ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார் பகுதி 1, தலைப்பு 2 சூத்திரம், 92 பாடல் முதல் 94 பாடல் வரை. தொடர்ச்சி வழங்குபவர் திரு ராமலிங்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அவர்கிட்ட வேற ஒரு சித்தரும் இல்ல, அவர் தனியா இருக்கிறார். பிரம்மச்சாரி கல்யாணம் பண்ணிக்கல. அங்கிட்ட ஒரு வரலாங்கல ஒரு வீடு, அந்த வீட்டுல ஏழை ஜனங்க இருக்கு. அவங்க ஏதோ வேடிய பொருளை கொண்டாந்து ஒரு கொடுக்கும், பாலோ மற்ற பொருளோ ஏதோ கொடுக்கும். அந்த விவகாரத்துல ஒரு வாழ முடியாது, புரியா? தனியா ஒருவன் வாழ முடியாது. அது போல ஆன்மா தனியா எந்த காலத்திலையும் வாழாது. பாசத்தோட சேர்ந்து வாழும், இல்லைன்னா பதியோடு சேர்ந்து வாழும். புரியுதா? பாசத்தோடு சேர்ந்து வாழும். பாசத்துக்கு உபகாரம் இது விடுது, உபகாரம் மாயாமலும் உபகாரம் பண்ணுது. நீங்க இந்த மரத்தை பத்தி நினைச்சு பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு. ஆணவ மரம் சுத்தமாக அறிவை மறைக்கும், ஆணவங்களும் சுத்தமாக அறிவை மறைக்கும். மாயாமலாம் கொஞ்சம் அறிவை கொடுத்து உலகத்துல வாழ வைக்கும். உலகம் முழுவதும் பாசம் மாயாமலம், உலகம் முழுவதும் மாயாமலம். மாயாமலம் உபகாரமாகவும் இருக்கு, உபகாரமாகவும் இருக்கு, அபகாரமாகவும் இருக்கு. உபகாரமா உபகாரத்துக்காக அதை பயன்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானி. மாயாமரத்தை உபகாரத்துக்காக பயன்படுத்திக் கொள்வது அதே சமயத்துல மாயாமரத்தை தனக்கு கெடுதலாக பயன்படுத்திக் கொள்வது, மாயை மயக்கமும் செய்யும். இப்ப புஷ்பம் இருக்கிறது, வாசன பொருள்கள் இருக்கிறது, வந்து மற்ற கனி வர்க்கங்கள் முதலான உணவுப் பொருள்கள் இப்படி எல்லாம் இருக்குது இல்லவா, இருக்குது இல்லவா. இதெல்லாம் நாம அனுபவிக்கிறோம், நாம அனுபவிக்கிறோம். மாயாமலத்துல வந்ததுதான், மாயாமலத்துல வந்தது அனுபவிக்கிறோமா? இத கடவுள் சிந்தனை இல்லாமல் அதை அனுபவிக்கிறவன் மறுபடி பறக்கிறான், மாயையில அழுந்துகிறார். அந்த பொருளையே கடவுளத்திலே நிவேதனம் பண்ணி உண்ணுகிறவன் யான். சாப்பாடு போட்ட உடனே நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்த உடனே சாப்பிடுறோம். அப்படி இல்லை, சிவனடியாரில் அப்படி இல்லை. போட்ட உடனே அதை அஸ்திர மந்திரம் சொல்லி, கவச மந்திரம் சுத்தி, அதுக்கு மேல மிருத்யுஞ்ச மந்திரம் ஜெபித்து, ஆசமனம் மந்திரத்தால ஆசமனம் பண்ணிக்கிட்டு, அப்புறம் அதுக்கு மேல முடிஞ்சா அன்னம்பாரிக்கும் சில சித்தம்பரம் சொல்லிட்டு நல்லவளுங்க. இப்படியெல்லாம் கடவுள் சிந்தனையோடு உண்ணுகிறான் ஞானி. ஒரு வகையில ஞானமுடையவனே வச்சுக்கவே, கடவுள் சிந்தனையோடு உண்ணுகிற. இப்ப மாயாமலத்துல வந்த பொருளை, மாயாமலத்துல உண்டாகி இந்த அன்ன முதலாகிய பொருள்களை என்ன பண்றான், சிவபக்தன், சிவத்தை நினைந்து சிவனுக்கு அதை அர்ப்பணித்து நீ தந்தாய் என்று நினைந்து உண்ணும் போது மாயையிலிருந்து விடுபடுகிறான். அதே பொருளை வச்சவுடன் எடுத்து வாயில போட்டான்னா மாயிலிருந்து விடுபடவே மாட்டான். எத்தனை பேர் வச்ச உடனே சாப்பிடறான் தெரியுமா? வச்ச உடனே வச்சு விட்டு அவன் அங்கிட்டு திரும்புறதுக்குள்ள எடுத்து போட்டாடுறேன். அவன் வந்து பார்க்கும்போது பதி இருந்து எங்கடா வச்சிருந்தா ஒண்ணும் காணாமே. இப்ப மாயாமலத்தினுடைய இது தெரியுத, எல்லா பொருளும் மாயாமலத்துல வந்ததுங்க. அந்த மாயாமரத்துல வந்தவர்களே மாயையை கடந்தவனாயிருக்கிற கடவுளுக்கு நிவேதித்து, இது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம். சாமி மாயையை கடந்தவர், ஆனா அவருக்கு நம்ம படைக்கப்படுகிற பொருள் அல்ல, மாயாமலத்துல உண்டான, மாயாமலத்துல உண்டானவர்களையே அவனுக்கு படைச்சு மாயையை கடக்கிறதுக்கு அவன்டே வழி இருக்கிறான். நாமும் மாய பொருளும் மாய, நாமும் மாய பொருளும் மாய, ஆனா நாங்க மாயையை கடக்கவும் விளங்குற. அதனாலே சிவபக்தனா இருக்கிறவன் என்ன பண்ணுகிறான் என்றால், எல்லா சுகபோகங்களையும் சிவனே தருகிறான் என்கின்ற எண்ணத்தோடு அனுபவிக்கிறான். இருக்கினும் நிற்கும் போதும், இருக்கினும் நிற்கும் போதும், இரவு கண் துயிலும் போதும், பொறுக்கன நடக்கும் போதும், பொருந்தி ஊந்துக்கும் போதும், புரியுத, முறுக்குதல் கனிவாயாரை முயங்கி நெஞ்சடியும் போது, அது உங்களுக்கு தெரியும் சொல்ல வேண்டியதில்லை, முறுக்குதல் கனிவாயாரை முயங்கி நெஞ்சடியும் போதும், திருக்களா உடைய நம்பா சிந்தையும் பாலதான் அறிவுரா பாண்டி. இருக்கீனன் இருக்கும் போதும், இரவுகள் துயிலும் போதும், பொறுக்கன நடக்கும் போதும், பொருந்தி ஊன்பிக்கும் போதும், முறுக்குதல் கனிவாயார மயங்கி நெஞ்சடியும் போதும், திருக்களா உடைய நம்பா சிந்தையும் பாலதாமே என்பது அறிவுரா பாண்டியம். நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் கிடந்தாலும் நின்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் மெத்தாலும் மன்றாடும் மலர்ப்பாலும் உருகாலும் அறவாது குன்றாலும் உணர்வுடையார் தொண்டராக குணமித்தார் பத்தராய் பிரிவார். இவன் கட்டாய மாயையை கடந்து விடுகிறான், பிறவி இல்லாமல் செய்து விடுகிறான். எல்லாம் மாயாமலம் உபகாரமாகவும் இருக்கும், சிவனடியார்களுக்கு உபகாரமாக இருக்கும், அல்லாதவர்களுக்கு அது அபகாரமாக இருக்கும். மாயையிலே அழுந்தி மறுபடி அதில் ஆசையை அதிகமாகும், மாயையை மாய ஆசையை வளர்ப்பது, மாயை ஆசையை வளர்ப்பு. ஆகவே இப்படி பதி பசு உபாசமாகிய இந்த மூன்று பொருளோடும் தன்மை எப்படிப்பட்டதென்றால், பசு நடுவில் இருப்பது, பாசம் ஒரு புறத்தில் இருப்பது, ஒரு புறத்திலே பதி இருப்பது. இந்த முப்பொருள்களும் ஆகையாலே தன்மையிலே வெவ்வேறு தன்மையுடையது. அந்த பதியாகிய கடவுள் எல்லையில்லாத கருணையினாலே இந்த தன்மையிலே குறைந்திருக்கின்ற பசுவோடவும் பாசத்தோடவும் கலந்து ஏற்படும். அதை நினைச்சாதான் பெரிய கருணை, பெரிய கருணை, பெரிய கருணை. நல்லா புரியுதா? இவ்வளவு உசர இந்த பசுவுக்கும் பதிக்கு எண்ணி பாத்தீங்கன்னா அளவில்லாத தூரம், யாவருக்கும் மேலாம் அளவிலா சீருடையான். பாட்டு புரியுதா? யாவருக்கும் கீழாம் அடியேனை ஆட்கொள், யாவரும் பெற்றறியா இன்பத்தூள் வைத்தாய்க்கன் எம்பெருமான் மற்றறியின் இன்பம். என்ன புரியுதா ஐயா? யாவருக்கும் மேலாம் அது, இது யாவருக்கும் கீழா. யாவருக்கும் கீழா இருக்கிற பசுவோட யாவருக்கு மேலா இருக்கிற பதி வந்து கலக்கும். அதான் இது போய் அதை கலக்க முடியாது, இது போய் அதை கலக்க முடியாது. அது வந்து இதோட கலந்திருந்து இதை இயக்கி, பாசத்தோடும் சேர்ந்து அதை இயக்கி, உலகத்திலையும் வாழ வச்சு அதற்கு மேலே வந்து பக்குவம் வந்த ஆன்மாக்களுக்கு தன்னை நினையும்படியா புத்தியை தந்து அந்த புத்தியினாலே பிறகு பத்தி வந்து அப்புறம் புத்திக்கு போகும். புரியுதா? இதெல்லாம் நினைச்சு பாத்தீங்கன்னா இந்த கடவுள் கருணை இதுல நன்றாக விளங்கும். இந்த சித்தாந்தம் கேட்கறதுலே கடவுளுடைய எல்லையற்ற கருணை, உயிர்களுக்காக நமக்காக வஞ்சுகின்ற கருணை நன்றாக விளங்கும். புரியுதா? அளவற்ற பெருந்தன்மையுடையதாயிருக்கிற சிவம், அளவற்ற சிறுமையுடையதாயிருக்கிற உயிர்களோடு கலந்து நாமே ஒரு உயர்ந்த தன்மையில பதவியில் இருந்தவன்னா சாதாரணமானவன் பேசவே மாட்டான், சாதாரணமானவன் பேச பிடிக்காது. என்ன மனுஷன், என்ன மனுஷன் போய் பேசணும்? அப்படியே அவன் தேடி வந்தா கூட பார்க்கலாம்னு வந்தா கூட அவரை வர சொல்ற அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதான் இந்த உலகத்தில் இருக்கிற தலைவர்களுக்கும் கடவுளாய் தலைவருக்கும் வித்தியாசம். அந்த தலைவர் தான் எல்லையற்ற கருணையுடையதாகினாலே, எல்லையற்ற கருணையுடையதாகினாலே சிறுமையுடையதா இருக்கிற உயிரோட கலந்து பாசத்தோட கலந்து தத்துவங்கள் எல்லாம் பாசம், தத்துவங்கள் எல்லாம் பாசம். தத்துவங்களோடு கலக்கவில்லையா தத்துவம் இயங்காது, உயிரோடு கலக்கவில்லையானால் உயிர். ரெண்டையும் இயக்கி ரெண்டையும் சேர்த்து வச்சு வாழ வச்சு அதிலே வந்து பக்குவம் வந்த ஆன்மாக்களுக்கு புத்தியும் பத்தியும் தான். இப்ப அந்த இடத்துக்கு ஓரளவு நம்ம கொண்டு வந்திருக்கான். நம்மள எந்த இடத்துக்கு? மாயைய கடந்து தன்னை பத்தி பண்ணும்படியாக புத்தியை தந்திருக்கான். பத்தி பண்ணும்படியாக இது பெரிய கருணை. எது? சுவாமியை சிந்திக்கும்படியா சிவனே பரம்பொருள் என்று தெளிந்து அந்த இடத்துக்கு வந்துடும். சிவனே பரம்பொருள், சிவன் அல்லாது வேறு தெய்வங்கள் எல்லாம் உயிர்கள். நல்லா புரியுதாமா? அதனால எல்லையற்ற கருணையுடையதாயிருக்கிற பத்தி, எல்லையற்ற ஆற்றலும் உடையதாயிருக்கிறது, அதே சமயத்துல எல்லையற்ற அருளும் உடையதாக. அதனாலதான் இவ்வளவு மோசமான பசுவோட வந்து கலந்து வாழ வைக்கிறது. வாழ வைக்கிறதுல, வாழ வைக்கிறதுல தன்னை நினையும்படியாக புத்தியை கொடுத்து வாழ்க்கலாம் பசுல ஆன்மாக்களுக்கு. அது அந்த லிஸ்டில் நம்மள சேர்த்துக்கலாம். தன்னை நினைக்கும்படியான அறிவு தந்து சாவானியம் அல்ல. சிவனை நினைக்கும் தவன் சதுராவதே என்பது கூட 11வது திருமுறை. சிவனை நினைக்கும் தவன் சதுராவதே, பெரிய ஆற்றல், பெரிய சாமர்த்தியம். சிவனை நினைப்பதா? அது பெரிய சாமர்த்தியமே, அது பெரிய சாமர்த்தியமே. சிவனை நினைக்கிறீங்களா? ஆமா ஆமா, அது பெரிய சமாதி. அதனாலே இந்த புத்தியை கொடுத்தாம பாரு, அதுக்கு கும்பிடு கொடுக்கும். நல்லா விளங்குதா பெருமானி? இதே மாதிரி என்ன கடைசி வள்ளி வச்சுக்க முடியும், நன்றாக பத்தி பண்ண வச்சு உன்னுடைய திருவடியில சேர்த்து கொள்வாயா, நினைத்த எத்தனையில் தவறாமல் நிலைத்த புத்தி தனை புரியாமல் கனத்த தத்துவமுற்று அழியாமல் கதித்த நித்திய சொல்வான் திருத்தணி திருக்குள். நினைத்தது எத்தனையும் தவறாமல், கொஞ்சம் கூட தவறப்படாது, நான் நினைச்சிருக்க மாதிரியே நடக்கணும். நிலைத்த புத்தி தன்னை பிரியாமல் கனத்த தத்துவ முற்றடி அவளாதான் பாசத்தோடு கூடி நான் கலக்கப்படாது, தத்துவத்தோட நான் கலக்கப்படாது. தத்துவம் கடந்து இருப்பதனாலதான் ஒரு மருந்து தத்துவாதிதன் பேரு, தத்துவத்தை கடந்து இருப்பதனாலே தத்துவாதிதன். அதான் கனத்த தத்துவ முற்று அழியாமல் மறுபடியும் நான் பாசத்திலே கலந்து தத்துவம் கூட கலந்து நான் கெட்டு போகப்படாது. சாரி, கதித்த நித்திய சித்த திருத்தணி திரு இவ்வளவு சித்தாந்தத்தை சிறிய வச்சிருக்காரு பத்தியில. மனிதர் பத்தர்தமுக்கு இடியோனே, மதித்த முத்தமொழி பெரியோனே, சினித்த புத்திரில் சிறியோனே, திருத்தணி பதியில் பெறுவான். அதனாலே அது திருத்தணி சொல்றாரு, உனை பல நாளும் திருப்புகள் கூறி உனைப்பலனாலும் திருப்புகளாலும் உரைத்திடுவார்தன் குடிமேவி. உனைப்பலனாலும் திருப்புகளாலும் உரைத்திடுவார். ஆகையாலே உன்னை பல நாடு வழிபாடு செய்து உன்னுடைய திருப்புகளை பாடி அதனாலே ஞானம் வந்த பெரியோர்கள் உணர்த்திய போதம் தன்னை பிரியாது உன் புலச்சரணான்னு சொல்லுவேன். இந்த ஞானிகள் உபதேசித்த அந்த உரையை விட்டு விலகாமல் அந்த வெறியிலே நின்று உன்னை அடைவேணும் என்று. ஆகையினாலே இப்படி எல்லையற்ற அருளுடையும் ஆற்றல் உடையதவாய் இருக்கின்ற காரணத்தினாலே பதியானது வந்து பசுவோடு கலந்து பசுவை இயக்குகிறது வாசத்தில். ஆனா பசுவோடு மாத்திரம் கலந்து இருந்தாலும் சுபா பசு வாழாது, பாசத்தோடவும் கலந்து வாழும். இதெல்லாம் சேர்த்துதான் அத்துவிதம் சொல்றோம். இந்த அத்துவிதங்கிற பொருளுக்கு ஒவ்வொருத்தரும் உதமா சொல்லி அவர்கள் ஏகான் மதத்தை அவர்கள் அங்கெல்லாம் ஆட்டுவார்கள். அவர்கள் சித்தாந்தத்துல அது இல்லை, இரண்டு அண்மை. இரண்டு அண்மை என்றால் இரண்டு பொருள் சேர்ந்தது ஆனா ஒன்றாக தெரியுமே தவிர இரண்டு இரண்டு தான். உயிர் வேற உடல் வேறு. இது போதுமே, இந்த உதாரணம் போதுமே. உயிர் வேறு உடல் உயிராகாது, உயிர் உடலாகாது. உடல் உயிராகாது, உயிர் உடலாகாது. கடவுள் உயிராகாது, உயிர் கடவுளாகாது. அதே உயிரோடு கருவி எல்லாம் உயிரோடு நின்று வேறாய் வருவது போல ஈசன் உயிர்களின் வருவி வாழ்வான். தரும் உயிர் அவனையாக உயிரவைதான் வருபவன் இவைதானாயும் வேறுமாயும் ஒன்று உண்டு. அதனாலே உயிருக்கு இந்த மாதிரி ஆற்றல் கிடையாது. அவன்தான் தருபவன் வருபவன் இவைதானாயும் வேறுமாயும் நின்று. அவன் எப்படி இருக்கிறான் என்று கேட்டால் எல்லாமாய் அல்லது வாய், எல்லாமாய் அல்லது வாய், யாவையுமா அல்லையுமா என்றெல்லாம் வருதல்லவா. அதனாலே எல்லாமாகவும் இருப்பான் தனியாகவும், எல்லாமாகவும் இருப்பான் தனியாகவும். உயிர் மாத்திரம் தனியா இருக்கிறதுக்கு ஆற்றல் கிடையாது, உயிர் தனியா இருக்கிறதுக்கு ஆற்றல் கிடையாது. அதனாலே இப்படி பேதம் அபேதம் பேதம் பேதாபேதம் இந்த மூன்றையும் ரொம்ப தெளிவாக இந்த சிவஞான போதம் சித்தியார் முதலார் நூலிலே இந்த வாதத்தை நன்றாக விளக்கி காட்டி அது தவறு, அபேதம் என்பதும் தவறு, பேதம் என்பதும் தவறு, பேதாபேதம் என்பதும் தவறு. அவர் ஒன்றே கொள்ளுகிறார்கள். இதை நாங்கள் வகுச்சோங்க, கடவுளும் உயிரும் ஒன்றே, உயிர் கிடையாது அபேதம். பொண்ணும் பணியும் போல, பொண்ணும் பணியும் போல. ஆமா போன வரங்க நல்ல பொண்ணும் பணியும் போல. வேதம் வேதம் இருடு ஒளியும் போல. உலகம் கடவுள் எப்படின்னா உலகம் இருடு கடவுள் ஒளி. இதை ஏமாந்தம் என்ன பண்ணுவா, வாஸ்தவ வாஸ்தவம் கடவுள் ஒளிதான் அதோட நின்றுக்குவான். ஏமாந்தம் என்ன பண்ணுவான், சரி சரி அதான் சொல்றது நசமாச்சா இருக்கு அப்படிங்கிறான். அதே மாதிரி சொல்லும் பொருளும் போல வேதாபேதம். அதான் பாஞ்சராத்திரம் வைஷ்ணவத்துல சொல்லுகிற சொல்லும் பொருளும் போலனா சொல்லு ஒன்று பொருள் ஒன்று. சொல்லு ஒன்று சொல்லு ஒரு இடம் இருப்பது, பொருள் ஒரு இடம் இருப்பது. கண்ணாடி வாயில் இருக்குது, சொல்லு பொருள் கிடையாது. அது போல கடவுள் உருவக்கம் உயிர்கள் உருவக்கம் என்று சொல்லுவார்கள் பாஞ்சராத்திரம். ஆகையினால இது மூன்றும் அடாது, மூன்றும் அடாது. பின்ன இது அதான் உடலும் உயிரும் போல அவன் அபேதமாயும் ஒன்றாயும், கண்ணொழியும் அறுக்கன் ஒளியும் போல வேறாயும், கண்ணொழியும் ஆன்ம அறிவும் போல உடனாயும். இப்படி சுருக்கி ஜெபப்பராய் உடல் உயிரும் போல நல்லா தெரியல. அறுக்கன் ஒளியும் கண்ணொழியும், கண்ணுக்கும் ஒளி இருக்கிறது, அறுக்கன் ஒளிக்கு அறுக்கனுக்கும் ஒளி இருக்கிறது, ரெண்டு ஒன்றாகுமா? நல்ல ஒன்று நல்ல ஒன்று. அதுபோல பொருள் தன்மையினாலே வேறு, கலப்பு தன்மையினாலே உடல் உயிரும் போல பொருட்டன்மையினாலே வேறாயும், அதுக்கு மேலே ஆன்ம அறிவும் கண்ணொழியும் போல உடனாய் உடனாய். ஆன்ம அறிவானது கண்ணோடு சேரவில்லையானால் கண் பார்க்காது. அதே போல உடனாகும், ஒன்றாய் வேறாய் உடனாய் இப்படி மூன்றுக்கும் ஓமானம் சொல்லி ஓமை சொல்லி அபேதம் என்று கொள்ளுகின்ற அந்த கொள்ளையும் கூடாது, பேதம் என்பதும் கூடாது, வேதாபேதம் என்பதும் கூடாது. இது எல்லாம் பிணக்குன்னு சொன்னாரு திருவிளையாடம் ஆசிரியர். இது எல்லாமே பிணக்குன்னாரு. வேதவாகம சென்னியில் விளைபொருள் அபேதம் பேதமாகிய பிணக்க அறுத்து, பிணக்க அறுத்து இருப்பினி அவிழ்த்து நாதராகிய தன்மையை எண்ணெய் நல்கும் போதனாகிய குருவரன் எவ்வளவு சுத்தாந்த அந்த பாட்டுக்குள்ள வச்சிருக்காரு. ஆகையினாலே இப்படி கடவுள் வேறு உயிர் வேறு என்பதே நன்றாக இந்த பாட்டிலே எழுது. அதற்கு அக்கரத்தை சொன்னார், அகரம் போல கடவுள், மற்ற எழுத்துக்களை போல உயிர்கள். அகரம் எத்தனை, ஒன்றுதான். மற்ற எழுத்துக்கள் எத்தனை, இல்ல மற்ற எழுத்துக்களை அதையால உயிர் எழுத்து சார்பு எழுத்து மெய் எழுத்து என்றெல்லாம் இருக்குது அல்லவா, பதினெட்டே வச்சுங்க, மற்ற எழுத்துக்களே வச்சுங்க. அது போல உயிர்கள் நிறைய அளவில்லாதது. கடவுள் எத்தனை, அந்த ஒண்ணு இதுல கடக்கவில்லையா, இந்த எழுத்துக்கள் எல்லாம் இருப்பார். அதனாலே வேதத்திலே பிரம இல்லையாயின் ஒரு உருளும் இல்லை என்றது இந்த அர்த்தமே தவிர பிரமத்தை தவிர வேறு ஒரு உருளும் இல்லை என்று அது சொல்லவில்லை என்று காட்டுகிறார். அவர்கள் சொல்லுவது பிரமத்தை தவிர வேறு ஒரு உருளும் இல்லை. நீயும் பிரமன், நானும் பிரமன், கழுதையும் பிரமன், குதிரையும் பிரமன், நாயும் பிரமன், நரியும் பிரமன், எல்லாமே பிரமன். பிரமன் தான் இத்தனை வடிவங்களாவது. இது இந்த அளவுக்கு இந்த அலசி எடுத்து தெளிவு 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 நல்ல பில்டர். இன்ப துன்பத்து உயிர் பிறந்திருந்து இருவினை பயனை உயிர்கள் நுகரும் முறைமை தொகுத்து கூறது. இருவினை பயனை உயிர்கள் நுகரும் அனுபவிக்கிற முறைமையை தொகுத்து கூறுகிறது. இருவினை என்பது எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒன்றுதான். நல்வினை தீவினை. நல்வினை வந்து புண்ணியம் செய்வதனாலே வருவது. தீவினை வந்து பாவம் செய்வதனாலே வருவது. பாவம் செய்தது தீவினை, புண்ணியம் செய்தா என்ன வரும் நல்வினை. இந்த நல்வினை தீவினால என்ன வர்ற நல்வினால இன்பவரும் தீவினால தூண்டும். மனவாக்கு காயங்களால செய்யப்படுகிற வினைகள் இரண்டாக பிரிகிறது. மனம் வாக்கு காயங்களால செய்யப்படுகிற வினை நல்வினையாகவும் தீவினையாகவும் மாறுகிறது. அது மனவாக்கு காயம் மூன்றும் நன்மை பற்றியே சென்றால், நன்மையை பேசி நன்மையை நினைத்து நன்மையை செய்தால், நன்மையை நினைந்து நன்மையை பேசி நன்மையை செய்தால் நல்வினை, தீயவை நினைந்து தீயதை பேசி தீயதை செய்தால் தீவன். வினைகளும் உயிர்களுக்கு பரப்பை உண்டு பண்ணக்கூடியது. ஆக அந்த வினைதான் புண்ணிய பாவம் என்று பெயராகி, புண்ணிய பாவம் என்றும் பெயராகி அதனாலே இன்ப துன்பங்களை அனுபவிப்பது. தீவினையினால துன்பத்தையும் நல்வினையினால இன்பத்தையும் உயிர்கள் அனுபவிக்கும். இது எப்படி வருவார்? அந்த வினை எப்படிப்பட்டது, அனுபவிக்கிறவன் எப்படிப்பட்டவன், அதை எப்படி அவன் கூட்டுகிறான் என்று இந்த பாட்டில் சொல்கிறார். இது பெரிய ஒரு சித்தாந்தம். அடிப்படை செய்வானும் செய்வினையும் அதன் பயனும் சேர்ப்பானும் மெய்வகையால் நான்காகும் விதித்த பொருள் என கொண்டே இவ்வியல்பு செய்வ நெறி அல்லவற்றுக்கு இல்லை என. செய்வானும் செய்வினையும் அதன் பயனும் சேர்ப்பான் சொல்லுதா, செய்கின்றவன் செய்யப்படுகிற செயல் அந்த செயலுக்கு உண்டான பலன், அந்த பலனை செய்தவனுக்கு சேர்த்து வைக்கிற ஆள், அந்த ஆளைத்தான் கண்டுபிடிக்கல மற்ற சமயவாதிகள். செய்வாரும் செய்வினையும் அதன் பயனும் சேர்ப்பாரும் மெய்வகையால் நான்காகும். செய்வதில் இது ஒரு அடிப்படை முக்கியமானது. புரியுதாமா? செய்கின்றவன் செய்யப்படுகிற செயல் அந்த செயலுக்கு உண்டான பலன், அந்த பலனை கூட்டி வைக்கிற கடவுள். ஏன்னா வினை தானே வந்து சடப்பொருளாகினாலே செய்தவன் அறிந்து சேராது. செய்தவன் சிற்றறி உடையவனாகினாலே செய்த வினையினுடைய பயனை சென்று அடைய முடியாது. அப்படி அடைஞ்சாலும் நல்லது அடைவான், தீவினை அடைய மாட்டான். ஆனா அடைவதற்கு ஆற்றல் இல்லை. இது அந்த வினையினுடைய பயனை. புரியுதா? அதனாலே அதத்தான் செய்யும் வினையின் முதல் யாவன் செய்யப்படும் பொருள் யாவன், செய்யும் வினையின் முதல் யாவன் செய்யப்படும் பொருள் யாவன், ஐயமின்றி உளதாகும் அந்த கரும பயன் யாவன், உய்யும் வினையின் பயன் வினை ஊட்டி விடுப்பான் இவன் அந்த பொய்யில் நிறைய கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்றான். விநாயகபுரம் விநாயகர் அட்டகத்திலே கட்சி பொங்கி செய்யும் வினையின் பயன் யாவது, செய்யப்படும் பொருள் யாவும், உய்யும் வினையின் பயன் விளைவில் ஊட்டி விடுப்பான், ஊட்டு விடுப்பான் இவன் அந்த பொய்யில் நிறைய கணபதியை பொழுது சரணோட என்பது விநாயகபுரம். அதனாலே செய்யப்படுபவன் செய்யப்படுகின்ற செயல் செயலுக்கு உண்டான பலன், இதை கூட்டி அந்த பலனை செய்யப்படுகிற கூட்டி வைக்கிறவன் தான் கடவுள். கூட்டி வைக்கிறேன் கூட்டி வைக்கிறேன் விளங்குதா? அதை ஊட்டு வைப்பானும் உறங்கு வைப்பானும் இங்கு ஒன்றோடு ஒன்றை மூட்டு வைப்பானும் உயர்ந்து வைப்பானும் உயர்ந்தவரை காட்டு வைப்பானும் இருவனை பாச கைத்தினுடைய ஆட்டு வைப்பானும் ஒருவனுடைய தில்லை அம்பலத்தை என்று வினையை வினையினுடைய பயனை ஆன்மாவுக்கு சேர்த்து வைக்கிறவன் கடவுள். அதனாலே ஊட்டுவான். அதே இருவினை இன்ப துன்பத்து இவ்வுயிர் பிறந்து இறந்து வருவது போவதாகும். இருவினை இன்ப துன்பத்து இருவினையினாலே இன்ப துன்பத்தை துய்த்து பிறந்து இறந்து வருவது போவது. இவ்வுயிர் இலக்கணம் நல்ல இலக்கணம். உயிர் இலக்கணம் இருவினை இன்ப துன்பத்து இன்ப துன்பத்து இவ்வுயிர் பிறந்து இறந்து வருவது போவதாக அடையவா. அருமையான இலக்கணம். ஒன்றரை வரியில உயிர்கள் வினை செய்யக்கூடியது, உயிர்கள் வினை செய்யக்கூடியதா, அந்த வினை இரண்டு வகையா இருக்கிறதா, இரண்டு வகையினால இன்ப துன்பத்தை அடைவது, அப்புறம் பிறப்பு இறப்பு அடைவது, பிறப்பு இறப்பு அடைவது, அதை வருவது போகுது, வருவது போகுது. அத அவையே தானே ஆயுதுவினையில் போக்கு வரவு புரியாரை நீக்கமணி நிற்கணும். அவையே தானே ஆயுது வினையில் அந்த 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 சூத்திரத்தினுடைய விளக்கம் தானே இது. சிவஞான புத்தர் இரண்டாம் சூத்திர அவையே தானே ஆயி இது வினையில் போக்குவரவு புரிய, போக்குவரவு புரிய, போக்குவரவு புரியன்னா உயிர்கள் வினையை செய்ய, வினையினாலே உடலை எடுக்க, அது இன்ப துன்பத்தை அனுபவிக்க, பிறக்க இறக்க, இதற்காக அவன் சக்தியோடு கூடி நிற்கிறான். நல்ல விளங்குதா? அவையே தானே ஆயிருவினையில் போக்குவரவு புரிய, போக்குவரவு புரிய நீக்கமின்றி நிற்குமன்று. புரிய ஆணையின் நீக்கானதான் சிவசக்தி நிற்குமன்று. ஆனா சிவத்துக்கு போக்குவரவு கிடையாது. சிவத்துக்கு இதுக்கு போக்குவரவு, இதுக்கு தெரியறது அதுக்கு தெரியல, அவ்வளவு போக வர அதுக்கு தெரியல. இதுக்கு சிவத்துக்கு போக வர தெரியலப்பா. போக்கும் வரவும் புணருமுறா புண்ணியனே, இது போக்கும் வரவும் புணருமுடைய புண்ணியம், அது போக்கும் வரவும் புணருமுறா புண்ணியம். நல்ல வளர்க்குறா வர அவரால் முடியல. ஆறாள் என்ன தெளிவார், போக்கும் வரவும் புணருமுறா. புணர்வு என்றால் என்ன? கலந்து அழுந்துதல், பொருளிலே அழுந்தது. அவன் எல்லாத்தையும் கலந்து இருப்பான், அழுந்த மாட்டான். எல்லாத்தையும் கலந்து இருப்பான், அழுந்த மாட்டான். இது கலந்துச்சுன்னா கலந்ததுதான், கலந்துச்சுன்னா என்ன ஒன்றோடும் பற்றில்லாமல் எல்லாத்தோடும் கலந்து இருப்பான், ஒன்றிலையும் பற்றிருப்பான். பற்றற்றான் பற்றினை பற்றுக, பற்றை பற்றுக பற்றுவிடன் விளங்குத. எல்லாத்திலையும் கலந்து இருப்பான், ஆனா கொஞ்சம் கூட பற்றிருப்பாரு. இது கலந்துச்சுன்னா அதை விடவே விடாது, அந்த பொருளை விடவே விடாது. அதே இருவினை இன்ப துன்பத்து உயிர் பிறந்து இறந்து வருவது போவதாக. ரொம்ப அழகான இலக்கணம் இது, உயிருக்கு இலக்கணம். இந்த ஒன்றரை வரி போதும் 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 போதும். இது வினை செய்யாமல் இருக்காது. வாய் பேசாம இருக்கிறான், உடம்பும் செய்யாம இருக்குன்னு மனம் நினைச்சுக்கிட்டே இருக்கும். மனம் நினைக்கிறதுக்கு பலன் உண்டு, மனம் நினைக்கிறதுக்கு பலன் உண்டு. அது நல்லது நினைக்கிறானா கெட்டதை நினைக்கிறானா, உடம்பு செய்யவில்லையானா கூட, வாய் பேசவில்லையானாலும் மனம் செயல்படும், மனம் செயல்படும். நல்ல விளங்குதா? அதனாலதான் இந்த இதெல்லாம் மீறி சிவத்தை சிந்தித்தல், சிவத்தை பேசுதல், சிவ கைங்கரியம் பண்ணுதல். இப்படி மாத்திக்கிட்டியா, மாத்திக்கிட்டியன்னா பரப்பு இல்லை. இது என்ன ஆகும்? இது சிவ புண்ணியமாக மாறி, சிவ புண்ணியமாக மாறி சிவஞானமாக மாறி, சிவ புண்ணியத்தாலே சிவஞானமாக மாறி, சிவஞானம் வந்தவனுக்கு பரப்பு இல்லை. அதனாலதான் இந்த நூல்கள் எல்லாம் அவசியமாக கேட்கணும், கேட்கணும், கேட்டு முடிந்தவரையிலும் கடைபிடிக்கணும். சிவ தியானம் கிடைச்ச நேரத்துல சிவனை தியானம் பண்ணணும். நேரம் கிடைச்சப்போ இரவோ பகலோ ஒரு தொந்தரவு இல்லாம ஒரு நேரம் கிடைச்சுன்னு வச்சுக்கோ, அந்த நேரத்துல சிவனை தியானம் பண்ணணும். அந்த சிவன் தியானம் தான் தகரவத்தேன்னு சொல்றோம். சிவன் தியானத்தை என்ன சொல்றது? தகரவ, தகராகாசம், ஞானாகாசத்துல சிவத்தை சிந்தித்து அப்படி சிவனை தியானம் பண்றது மனசுல. அப்புறம் தேவார திருவாசம் படிக்கிறதோ, மந்திரம் பஞ்சாட்சரம் ஜபிக்கிறதோ, அந்த மாதிரி வாக்கு பழக்கிக்கிறது. அதே மாதிரி பூஷா கைங்கரிய முதலான அடியான செய்கின்ற சிவ முதலானதுக்கு உடம்ப பயன்படுத்தும். இந்த மூன்று காரியங்களும் சிவசம்பந்தமாக மன வாக்கு திரிகரணங்களாலே, திரிகரணங்களாலே, திரிகரணங்களாலே இந்த கரணங்களை திரிய விடாம, திரிகரணங்களையும் அது போக்களை திரிய விடாம, திரிகரணங்களையும் அது திரிகிற கரணம் தான், நல்ல விளங்குதா? திரிகரணங்களை திரிய விடாம சிவன் பாலே அதை சேர்த்து அது வந்து ஒரு கட்டுப்பாட்டு கொண்டு வரும். கொண்டு வந்துட்டா அவன் சிவம்மா சிவஞானத்தை பெற்று விடுகிறான். சிவஞானத்தை பெற்று விட்டான்னா பிறகு இல்லது, நல்ல விளங்குதா? அதனாலே இந்த வினை என்பது முக்கியமான வாக்கியம். ரெண்டு வினை என்பது முக்கியம், அது நல்வினையா தீவினையா? நாம் செய்வது நல்வினை, அந்த நல்வினையும் சிவசம்பந்தமாக செய்தல். பொதுவாக நல்வினை வேற, பசுவை நோக்கி செய்கிற நல்வினை, பாசத்தை நோக்கி செய்கிற நல்வினை, அதே மாதிரி பதியை நோக்கி செய்கிற நல்வன். நம் சாலையில் இருந்து பதியை நோக்கி செய்வோம், பதியை நோக்கி, பதியை நோக்கி செய்கிற நல்வனை தான் சிவபுண்ணியம்னு வரும். இப்ப நாயன்மார்கள் எல்லாம் எதை நோக்கி செய்தார்கள்? பதியை நோக்கி செய்தார்கள். பதியை நோக்கி செய்யும் போது அது சிவபுண்ணியமாக மாறும். சிவபுண்ணியமாக மாறும் போது இவனை செய்தவனுக்கு பரப்பு இல்லை. பசு நல்வினையா அது பரப்பு உண்டு. பசுவை நோக்கி செய்கிறார் அல்லவா, எல்லாத்துக்கும் ஜோத்தை போடு, நட்சத்திரம் கட்டுறது, இந்த சாலை வசதி ஏறது, கல்வி கூட வைக்கிறது, பொதுவாக அது சுவர்க்கத்தை கொடுக்கும், சுவர்க்கத்தை கொடுக்கும், அப்புறம் மீண்டும் பரப்பை கொடுக்கும். சிவபுண்ணியம் பண்ணினவனுக்கு பரப்பு இல்லாம சிவபுண்ணியத்தையும் நான் செய்கிறேன் என்று செய்யாம செய்யணும். ரொம்ப நுட்பமானது நம்மளுக்கு செய்வது தான் தான் எல்லாம் எல்லாம் நூற்று நூறு நீர் ஒன்றான ஒரு ஃபர்ஸ்ட் குவாலிட்டியோ ஊர்ந்து கூட அது எந்த வகையிலும் குறைவு சொல்ல முடியாது. ஒரு பாயிண்ட் எல்லா விஷயங்களும் ஆகையினாலே பிறப்ப வினையினாலே வருகிறது, இன்பம் துன்பமா வினையினாலே வருகிறது, வினையினாலே வருகிறது. இருவினை இன்ப துன்பத்து உயிர் பிறந்து இறந்து வருவது போவதாக இந்த இந்த ஒன்றை வரைக்கும் இந்த ஆன்மாவுடைய இலக்கணம் பசு இலக்கணத்தை தெளிவா சொல்றேன். பசு இலக்கணம் நல்லா வருது. இருவினை இன்ப துன்பத்து இவ்வுயிர் பிறந்து இறந்து வருவது போதும். உயிரினுடைய இலக்கணம், உயிரினுடைய நம்ம இலக்கணம்னா இருந்து வச்சு உயிர் நம்ம இலக்கணம் என்ன விளங்குதாரு. மண்ணிய வினைப்பயன்கள் தரும் அறன் இந்த இடத்துல இருக்கிறாரு. வினைப்பயனை யாரு கொடுக்கிறார்? சிவன் தான் தருகிறார். வினையினுடைய பயனே கூட்டி வைக்கிறது, கூட்டி வைக்கிறது தரும் அறன். அது எது போல என்கிறால் தரணியோடு தராபதி போல, தரணியோடு தராபதி போல. தரணி என்ற சொல்லு மருத்துவனை குறிக்குமா? தரணி என்பது மருத்துவனை குறிக்குமா? மருத்துவன் என்ன செய்வார் என்றால் நோயாளிக்கு வந்த நோயை நீக்கி நீக்கி அவன் அந்த நோயிலிருந்து மீட்டு நல்ல நிலைக்கு கொண்டு வருவது போல சிவன் என்ன பண்ணுகிறார் என்றால் வினையிலிருந்து மீட்டு அவனை தன்னுடைய எடுத்து கொண்டு வருகிறான். நோயிலிருந்து கடப்பித்தலாம், அந்த தரணி என்றால் கடப்பித்தல் என்று பொருளாம். அப்படி கடப்பித்தல் நோயிலிருந்து அவனை கடப்பித்து நல்ல நிலைக்கு கொண்டு வருவது போல வினையிலிருந்து கடப்பித்து தன்னுடைய இடத்து கொண்டு வருகிறவனாகிய மருத்துவ சிவபெருமான் என்று தரணி என்று மருத்துவனோடு ஒப்பிடுகிறார். உண்மையிலே சிவபெருமான் மருத்துவன் தான், சிவபெருமான் மருத்துவன் தான். அவனுக்கு என்ன பேரு? வைத்தியனா வைத்தியநாதனா? வைத்தியநாதன். எல்லா வைத்தியர்களுக்கும் நாதன் வைத்தியநாதன். அதுக்கு முன்னாடி சொல்றார் அருளினால் உரைத்த நூலின் வழிவராது அதன்மம் செய்யும். பின்னாடி வருது அருளினால் உரைத்த நூலின் வழி வராது அதன்மம் செய்யும். இருளுளான் நிறைய துன்பத்து இட்டு அவன் நிற்பான். பொருளுளான் ஜுவர்க்கமாதி போகத்தார் குடியன் தீர்ப்பன். மருளுளாம் மலங்கள் இருக்கும் மருந்து இவை வைத்தியநாதன் என்பது இந்த சித்தியாரில் வருது. அதனாலே இப்படி தரணியாகிய மருத்துவனைப் போலவும் தராபதியாகிய அரசனைப் போலவும் அரசன் என்ன பண்ணுவான் என்றால் நல்ல காரியங்களை செய்வர்களுக்கு நன்மையை செய்கிறான், அடாத காரியங்களை செய்வதை தண்டிக்கிறான், தீய காரியங்களை செய்கிறவளை தண்டிக்கிறான். இப்படி தரணி ஆகிய மருத்துவனை போலவும் தராபதி ஆகிய அரசனை போலவும் இருந்து ஆன்மாக்களை என்ன பண்ணுகிறான் என்றால் இருவினை மூலமாக இன்ப துன்பங்களை அனுபவிக்க வச்சு பிறக்க வச்சு இறக்க வச்சு அதுக்கு மேல அது புத்தி வந்த ஆன்மாக்களுக்கு பத்தியை கொடுத்து முத்தி விடுவான். தானியம் இல்ல. ஆனா இப்ப இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோமே பெரிய ஆச்சரியம் தான், பெரிய ஆச்சரியம் இல்ல. சிவன் இருக்கிறது சிவனை பத்தி பண்ணுகிற ஒரு புத்தி கொடுத்துக்கார என்னமோ எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. இந்த வரியே இந்த நெறியே நமக்கு எல்லாம் தெரியாதுப்பா. இன்னும் இங்க வந்து இப்ப இந்த சிவநெறியாகிய சைவ சமயத்துல சேராம வேற சமயத்துல சேர்ந்துருந்தோம்னு வச்சுக்கோ. வேற சமயத்துல சேர்ந்திருந்தோம்னா போச்சு. சைவ சமயத்துல சேர்த்து அவன் நினைக்க முடிய பண்ணி திருநீர் பூசி பஞ்சாச்சரம் ஜெபிக்க ஆச்சரியம். செங்கவலத்தாளின சேரலொட்டா திரிமலங்கள் அருத்தீசன் நேசருடன் செறிந்துட்டு அங்கவர்தம் திருவிட ஆலயங்கள் எல்லாம் அரணனவே தொழுது இறங்கி ஆடி பாடி எங்கும் யாம் ஒருவருக்கு எளியோமல்லோ யாருக்கு மேலானோ என்று இருமாப்பேனி திங்கன் முடியார் அடியார் அடிவோம் என்று திருந்திடுவர் சிவஞான செய்தி உடையவர். அதனால இப்படி குருலிங்க சங்க பகத்தியை பண்ணி குருலிங்க சங்க பகத்தியை பண்ணி சிவனை பரம்பொருளந்து தெளிவுண்டு சிவபக்திக்கு வந்திருக்கிறோம்னா அது பெருந்தவ தடுமாறிட்டு கிடக்கிறான். அப்பா தடுமாறிட்டு கிடக்கிறேன். பொய்த்தெய்வத்தை மெய்த்தெய்வமாக கொண்டும் பொய்ச்சமயத்தை மெய்ச்சமயமாகவும் உலக வாழ்வையே நிலை என்று எண்ணியும் இத்தனை உயிர்கள் எத்தனையோ கோடிக்கணக்கான உயிர்கள் அப்படி தடுமாறி கிடக்க நாம் சிவனே பரம்பொருள் என்று அவனை பத்தி பண்ண புத்தி வந்தது இல்லையிலா கிடக்கிறேன். அதனால இந்த பாட்டு இருவினை என்பதும்பத்து உயிர் பரந்திறந்து வருவது போவதாகும். மண்ணிய வினைப்பயன்கள் தரும் அறன் தரணி ஒரு தராவதி போல தாமே மறிவிடா வடிவும் கண்ணும் பலம்பிடும் அருமை கண்ணே. தாமே மறிவிடா, தாமே மறிவிடா என்றால் உயிர்கள் வினைப்பயனை தானே சென்று பெற்றுக் கொள்ளாது. மறிவிடா வடிவும் கண்ம பயன்களும் வடிவாய சரீரமும் கண்மத்துக்குண்டான பயன்களும் தாமே இது பெற்றுக் கொள்ளாது. இப்ப சரீரத்தை நினைச்சு பாருங்க, சரீரம் நம்ம இஷ்டப்படி வலியும் அவன் இஷ்டப்படிதான் கொடுத்துருக்கான். அவைச்சப்படி என்ன முன்ன செஞ்சவனே பார்த்து புரியுதா? சரியல, ஒவ்வொரு சரீரமும் ஒவ்வொரு வகையா இருக்கும், ஒவ்வொரு சரீரமும் ஒவ்வொரு வகையா இருக்கும். கருப்பா இருக்கிறாள் என்ன நினைப்பா? சிவப்பா பிறந்திருக்க கூடாதா அப்படின்னு நினைப்பா. பிறக்க முடியுமா இல்ல ஆக்கத்தான் முடியுமா? அவ்வளவுதான், கருப்பு கருப்பு தான். சரீரமும் சரி வினையின்படி கொடுக்கிறான், அவரிஷத்து கொடுக்கறது இல்ல, அந்த ஆன்மா முன்னே செய்த வினையின்படி அந்த சரீரத்தை அமைக்கிறான். அதே போல பயனையும் கொடுக்கிறான். அது அருமையா சொன்னார். இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பாட்டு மறுவிடா வடிவும் தாமே மறுவிடா வடிவும் கண்ண பயன்களும் மறுமை கண்ணே. ஐயா மறுமையாகிய இப்பொழுது செய்கின்ற வினையானது மறுமைக்கு வரும். இப்பொழுது செய்கிற வினை மறுமைக்கு வரும். இப்பவும் அது பலனை தரும், அடுத்தா போலையும் பலன் தரும். அது வந்து இம்மையே தரும், இம்மையே தரும். சோறு கூரையும் சொல்றாங்க அல்லவா, அது போல குற்றொருவரை கூரை கொண்டு கொலைகள் சூழ்ந்த கலவெல்லாம் செற்றொருவரை செய்ததையுமே இம்மையே வரும் தின்னமை சுங்கிற. குற்றொருவரை கூரை கொண்டு ஒருத்தருக்கு துன்பத்தை கொடுத்து அவருடைய பொருளை பறித்து, கூரை கொண்டுதான் வஸ்திரங்களான பொருளை பறித்து, குற்றொருவரை கூரை கொண்டு கொலைகள் சூழ்ந்த கலவெல்லாம் செற்றொருவரை செய்த தீமை இம்மையே வரும் தின்னமை சுங்கர். அதனால இம்மையே வரும் மறுமைக்கும் வரும். சாக்கிரதையாயிருங்கோ இந்த பாட்டுல சொல்லி அதுக்கு மேல விளக்குகிறார். அடுத்த திருவருளாலே சந்திக்கலாம்.